தன் நினைத்து உருவாக்க வேண்டும். ஆனால் உருவாக்கி உணர்வோ உடலான சிவன் தன்னுடன் அரவணைத்துக் கொள்கின்றான். விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மனும் உருவாக்குகின்றான், சிவனும் அரவணைத்துக் கொள்கின்றான் என்ற அளவில் தெளிவாக்குகின்றார். ஆனாலும் இப்போது வேதனைப்படும் உணர்வு, ஒரு உடலுக்கு வேதனைப்படும் உணர்வு வெளிப்படுவதை பரிவுடன் கேட்டு அறியப்படும் போது மகுந்த உணர்வோ அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக இருந்து இது பிரம்மமாகி விடுகின்றது. அதே வேதனை உருவாக்கும் நிலையை அது உருவாக்கி விடுகின்றது. ஆனால் உருவாக்கத்தில் இந்த லோகத்துக்குள் நல்ல காரியங்களை செய்வதும் தர்மத்தை செய்து கொண்ட ஒரு உடல்கள் இந்த நோய் வந்து விட்டால் என்ன செய்யும்? எல்லாருக்கும் நான் தர்மத்தை செய்வேன், என்னை ஆண்டவன் இப்படி சோதிக்கின்றானே என்று நாம் வெளிப்படையை சொல்லுகின்றோம். இதை உணர்த்துவதற்காக இந்த லோகத்திற்குள் இளைஞன் வந்து புகுந்து இவர்களை நல்ல செயல்களெல்லாம் தடைப்படுத்துகின்றான் என்று இந்த உணவுக்குள் இருக்கும் நல்ல உணவுகள் அனைத்தும் உடலான சிவனிடம் உரையிடுகின்றது. இந்த லோகத்திற்குள் இளைஞன் புகுந்து இவர்களை செயலை தடைப்படுத்துகின்றான், எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கேட்கின்றார். சிவனும் சொல்லுகின்றான், அனைவரும் நாம் வரவேற்க தகுதி பெற்றவனை தவிர அவர்களை நான் எனக்குள் அரவணைத்து நல்லவையோ கெட்டவையோ நான் அவர்களை ஆதரிப்பதுதான் என்னது வேலை. ஆகவே இதை உருவாக்கியவன் வரம் கொடுத்தவன் விஷ்ணு, அவனிடம் சென்று நாம் அழைத்து முறையிடுவோம் என்று சொல்லியிருந்தார். அங்கே சென்றதும் நாம் அனைவருக்கும் வரம் கொடுக்கவில்லை என்றால் உலகம் வளராது, அதன் உணர்வை உணர முடியாது. ஆகவே வரம் கொடுத்தேன், ஆனால் உருவாக்கியும் பிரம்மன். எந்த உணர்வும் தன்னை வரம் கொடுத்தாலோ அது உருவாக்கி உண்பெற்றவன் அவன். அவன் தன் இனத்தை உருவாக்கும் திறன் பெற்றவன். அவனிடம் செல்வோம். விளக்கமாக காரியங்களை தொடர்ந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற உணர்வினை தெளிவாக்கப்பட்டுள்ளது. சற்றும் நாம் சிந்திக்கின்றவன் ஆக நமக்கு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிவகுத்து தெளிவாக்கியுள்ளார்கள். காவிய தொகுப்பு படித்தவர் நமக்கு எடுத்துச் செல்லவில்லை, ஆனால் தெரிந்து கொண்டு மறைத்தார்களா? ஆக மறைத்து வாழ்கின்றார்களா? தான் என்று போருக்காக மற்றவருக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தார்களா என்று சற்று சிந்தித்துப் பாரும். இன்று மதாதிபதிகளாகவும் தத்துவ ஞானிகளாகவும் மக்களை காக்க வந்துள்ளோம், சாஸ்திரங்களையும் சட்டங்களையும் படித்துள்ளோம், மக்களுக்கு எடுத்துச் செல்ல வருகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் இதா சதா வேலை, அவருடைய காலமே அதைத்தான் போக்குகின்றார்கள். படித்த உலர்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார்களா? ஆக இந்த மந்திரத்தை சொன்னால் அதன் உணர்வு உங்களுக்குள் விளையும் என்றுதான் சொல்லுகின்றார. எந்த உணர்வின் தன்னை வழிந்ததோ இதை உணர்வு மறிந்தக்கும் அந்த மந்திரத்தை சொன்னால் அவன் வசம் கைவல்யமாகும் என்று நிலைகளை கூட எடுத்துச் சொல்லவில்லை. இவர் மந்திரத்தை சொல்லி வாழ்ந்தாலும் இவர் இறந்தப்பின் இதே மந்திரத்தை சொன்னால் அவர் கைவல்யம் ஈராகின்றார். அவர் ஆட்சி கிடைக்கும் பொம்மையாகத்தான் மாற முடியுமே தவிர அதன் நிலைகளிலிருந்து மீள முடியாது. யாரையும் குறை கூறவில்லை. என் உருக்காட்சி உலகின் நடிகரை உங்களுக்குள் உரித்து வைத்தொழியும் அதன் உங்களுக்கு எவ்வளவு தெளிவோ தெரிந்து கொள்ளும். உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இந்த உணர்வு உங்களுக்கு பக்குவப்படும். இது தீமை, இது நன்மை என்று சொல்லும் போது தீமையான இடத்திற்கு செல்லவில்லை என்றால் தீமை வருவதில்லை. நன்மை தவிர்க்கும் இடங்களுக்கு சென்றால் உங்களை நன்மை வழிகளில் அதை அழைத்துச் செல்லுகின்றது. ஆகவே இதை போன்ற தீமை நன்மை உணர்வும் உணர்வுகளில் நீங்கள் எதனை உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சற்று சிந்தியும் உங்கள் சிந்தனைக்குரியதாக விட்டுள்ளது. ஆகவே இன்று நமக்கு ஞானத்தை போதிப்பொழுது புகழுக்காக வேண்டும் அவர் போற்றுவதற்கு ஆசீர்வதிக்கின்றார். அதனால் நிலைகொண்டு புகழுக்கு இயங்குகின்றனர், அவர் போற்றும்படி இயங்குகின்றார், இயங்க செய்கின்றார். அவர் கொஞ்சம் அவரை போற்றி துடிக்கவில்லை என்றார் இவன் இன்னும் பழித்து பேசுகின்றான். ஆக நம்முடைய தெய்வங்களுக்கு உபோதமானவர் அங்கிருந்த நிலைகள் குறைகூறி அவனை அதன் மாயக்காரன் என்றும் மாயா ஜாலகாரன் என்றும் மதிப்பவன் அல்ல என்றும் அசுர உணர்வு கொண்டவன் என்றும் இப்படி உணர்வுகளை வீச்சனை நிறைக்கொண்டு உண்மை உணர்வை அறியாது உண்மை உணர்வை அறியச் செய்தாலும் அந்த உணர்வை போதிக்கும் அன்மை இழக்கப்பட்டு மனிதனின் வாழ்க்கை ஞானிகள் உணர்வை தனக்குள் பெருக்கும் தன்மை இழக்க செய்துவிட்டார். நான் யாரையும் குறைகூறவில்லை, அவர்கள் அறிந்தார்களோ இல்லையோ. ஆக இந்த உணர்வின் தன்மையை தெளிவாக்கியிருக்க இப்போ தர்மம் செய்ய வேதனை பெறுவதன் உணர்வு முகர அந்த வேதனை அனுப்பிருந்த உடலுக்கு புக இந்த லோகத்துக்கு நல்ல சேவையை செய்யவில்லை அம்மா எவ்வா என்று இந்த உணர்வின் வேதனை வளர்க்கப்படும் போதும் தன்னுடைய திசையில் எங்கே செல்லுகின்ற ஒரு தர்மத்தை செய்யப் போகின்றாரா? போவதற்கு முன்னால் எல்லா தர்மத்தையும் செய்வேன், எனக்கு ஆண்டவன் இப்படி சோதிக்கின்றான் என்ற உணர்வை தான் பேசுகின்றானே தவிர தான் எதனால் இது வந்தது என்று அரிய வாய்ப்புகள் கொடுத்தாலும் அதை நாம் அறியாத வண்ணம் காலத்தால் மறைந்து போய்விட்டது. அதை தெளிவாக்க வேண்டும், உணர்வை பதிவாக்க வேண்டும், நிலை உண்டு. உங்களுக்குள் அறியாமல் போகும் தீமையை அகற்றி வல்லமை உங்களை பெற வேண்டும் என்றுதான். தீமைகள் உங்களுக்குள் எவ்வாறு போகவேண்டும் அதை மாற்றும் வல்லமை ஆறாவது அறிவிக்கும். அந்த அருள் வலையின் கழுகொண்டு அருள் ஞானி உலகை உங்களுக்குள் நகரும். அதை உருவாக்கும் இந்த ரத்த நாணயங்களை பெருக்கும். தீமையை வராது தடுக்க மற்றவர்களை மாற்ற உருவதற்கு. ஆகவே இதன் நிலையில் நீங்கள் பெறுவதற்குத்தான் இதை நாம் சொல்லுவது. ஆகவே இவன் இந்த உலகத்திற்கு இரணையும் புகுந்து விட்டான் என்று சொன்னத்தின் சிவனிடம் வருகிறார். ஏனென்றால் உடல்தான் வலிக்கின்றது. அப்ப உடலுடன் இணைந்து எம்மா எவ்வான் நாம சொல்லுகின்றோம். ஆக உணர்வை எழுச்சி உடலின் தன்மை கொண்டு நிறைவு செய்கின்றோம். ஆக ஒப்படைப்பு யார் அந்த வேதனை அனுக்கு நல்ல உடலின் தன்மை போகும்போது நம் உடல்கள் நலிகின்றது, பதர்கின்றது, பதட்டம் அடைகின்றது. அப்போது அப்ப நாம் என்ன செய்வோம்? நாராயணா விஷ்ணு அப்படி என்று சிவா என்று நாம் கத்துகின்றோம். ஆக ஆண்டவன் என்று சொன்னாலும் நம்மை ஆளுவோன் உயிரே. ஆக ஆண்டவா நான் தர்மத்தை செய்து என்னை ஏன் இப்படி சோதிப்பேன் என்று சர்வர் சொல்லலாம். மகாவிஷ்ணு உன்னை நான் சர்வத்தின் நான் கர்வத்தை ஆட்சி புரியவேன், உன்னை நான் வேண்டினேனே, உனக்காக அந்த பணிகள் செய்தேன், உன்னை தேடி வருவதற்கு உபகாரம் கொடுத்தேன். ஆக அதை எனக்கு இப்படி செய்துவிட்டாய் என்று வேதனை உணர்வைத்தான் வளர்க்கின்றன தவிர அந்த அருள் ஞானத்தை நமக்கு அந்த ஞானிகள் காட்சி நிலையில் நாம் பெற தவறிவிட்டோம். ஆகவே விஷ்ணு வரம் கொடுக்கின்றார். மகுந்த உணர்வுகள் அணுவாக மாறிவிட்டால் பிரம்மமாகியது. அது உலகின் அணுக்கள் வருகின்றது. பிரம்மாவை உருவாக்குகின்றார். அப்போது இந்த மூன்று உணர்வு ஒன்று சேர்த்து காட்டுகின்றார். அதாவது மும்மலம் என்ற நிலைகளை காட்டுகின்றார். மூன்றும் ஒன்றாக சேர்த்தால் இந்த உலகின் மலம் உடனாகின்றது என்று உலகினை தெளிவாக்குகின்றார். ஆகவே இந்த மூன்றையும் இணைத்து காட்டி இது தப்பிக்கும்படி இவை அனைத்துக்கும் இந்த மூன்று பேரும் சிந்திக்கின்றார். நம்மால் நாம் வளர்ந்தான கொடுக்க முடியும். பிரம்மாவோ தந்தை சொல் தட்டாவோ அந்த அணுக்களைத்தான் நான் உருவாக்க முடியும். சிவனோ வருவதை நான் அரவணைக்கதான முடியும் என்று இவர்கள் நாம் யாரை வேண்டுவது, இந்த ஒன்றை யாருக்கு தெரியும் என்ற உலகில் மூன்று பேரும் சிந்திக்கின்றார். இந்த சிந்தனை உருவாக்குவது போன்று காவியங்களை படித்து அந்த கருத்தினை மூலத்தை அறிய காவி தொழிற்புகள் ஞானிகள் எழுதியுள்ளார். நமக்கு யாராவது தெளிவாக்கியுள்ளார்களா? தெளிந்து உள்ளமா? இல்லை என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் பண்பு இருக்கின்றன. மகவும் ஞானிகள் எல்லாம் மந்திரத்தை சொன்னார், யந்திரத்தை செய்தார், மோட்சத்துக்கு வழிகாட்டினார் என்று உணரை படித்த உணர்வின் தன்மை இதை கட்டி கடித்தல் உணவாக தான் வருகின்றன. பேர்முன்மையின் உணர்கள் மூலங்கள் எப்படி உருவாகின்றன, மூலத்தின் உணர்வை எப்படி இயக்குகின்றது என்ற நிலையை தெளிவாக்கியிருந்தாலும் அது யாரும் நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னாலும் இவர் என்ன படித்திருக்கிறார், என்ன சட்டத்தை வளர்த்திருக்கிறார், இவர் அவகாலம் பள்ளியை படித்தார், வேதங்களை கத்தார், இவருக்கு என்ன தெரியும்? ஆக அக்காலத்தில் செய்த பெருவர் எல்லாம் தப்பவா செய்தார், இவர் மட்டும் புதிதாக வந்து மறைத்து விட்டார் என்று படித்து பேசும் உணர்வு தான் தோன்றவில்லை. ஆக எந்த உணர்வும் தன்னை வேந்தின் பக்கம் ரோஜா பூ போனால் விடுமா? ஆக காரத்தின் பக்கம் நறுமணம் சென்றால் விடுமா? நாம் கோபமாக இருக்கப்படும்போது ஒருவர் சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா? சாந்தமாக இருக்கும்போது கோபத்தினோட நமக்கு உதவுகின்றமா? ஆக வேதனைக்கும் இருக்கும்போது நற்சொல்லை சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்கின்றமா? உலகின் பலம் இதுவோ அதன் தனகம் குருவை போல வாழ்க்கை எது பெரிதென்று உழைத்துக் கொண்டனாலும் அது உணர்வு வந்துவிட்டார். உண்மை என்று உணர்வு உழைத்தினாலும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த உணர்வின் வலிமை எதுவோ அதைத்தான் அதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் என்பதை இந்த மூலத்தை உங்களுக்கும் ஏனென்றால் இந்த விஞ்ஞான அறிவார் பேரங்கமும் இன்று நமது பிரபஞ்சமும் நஞ்சு கொண்ட நிலைகளாக உருமாறுகின்றது. சூரியனோ சக்தி இழக்கப் போகின்றது. ஏனென்றால் வெகுகாலம் வெகு நாள்கள் கழித்துதான் சூரியன் சக்தி இழக்கும். ஆனால் மனிதன் உருவாகி அணு கதிர் இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு வான்வீதியில் சோதித்து பார்த்த உணர்வு சூரியனால் கவரப்பட்டு தனக்குள் மாற்றி அமைக்கும் சக்தி இழந்து விடுகின்றது. இந்த கழக அணு கதிர் இயக்கங்கள் துரித நிறைவுக்குள் சூரியனுக்குள் விளையச் செய்து அது கொதிகலனாக மாறி கரும் பொழுதில் வீழ்த்து வேண்டும். உணர்வு ஒளித்தன்மையை மறைக்கின்றது. இந்த உணர்வின் தன்மை வெளியிடப்படும் போது இன்றும் சாதாரண மனிதனுக்கும் பார்க்கலாம். அணு கதிர்கள் சூரியனை மட்டும் தாக்கவில்லை, இந்த மனிதன் உடல்களில் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு உள்ளவரோ சூரியனை உற்று பார்க்க இந்த உணர்வின் தன்மை பெற்றோரோ கரும் புள்ளிகள் உள்ளது பார்க்கலாம். உணர்வுகளில் பெரும் புள்ளிகள் சிந்திக்கும் தலன் இழக்கும். இதுபோன்ற நிலவில் வளர்ந்து வரும் இக்காலத்தில் நாம் இதனை நாம் பெற வேண்டும் என்று அங்கு விஞ்ஞானி கூறியுள்ளார். அதன்படி நாம் சென்றால் இதை மாற்றிவிடலாம். ஆகவே இதனின் தன்மை கொண்டுதான் தெளிவாக்கப்பட்டுள்ளது. மனிதனின் வாழ்க்கையில் நாம் இதை பெற வேண்டும், நமக்கு வரும் தீமைகளை அகற்ற வேண்டும் என்று. அப்போதுதான் இந்த மூன்று பேரும் கலந்து இந்த உணர்வின் தன்மையை தீமையிலிருந்து விடுபட வேண்டும் எப்படி என்று அசல குணங்களை துப்புகாது, நாம் எப்படி காக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றார். இவை அனைத்தும் கண்ணனுக்கே தெரியும். யாருக்கு? கண்ணன் என்றால் நம்ம கண்ணுக்கு. பொழுதிலிருந்து மனிதனாக வரவேண்டும், ஜீவியிலிருந்து விடுபட்டு உணவினை காத்து காத்து ஆறாவது அறிவினை உருவாக்கியவன் இந்த கண் தான். ஆக விண்ணுலக உறவின் தன்மை ஜீவியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து மனிதனாக இந்திர லோகத்தை ஆக அசுத்த உணர்வை அகற்றி அகற்றிடும் அணி உணர்வை நமக்கு வளர்த்துக் கொண்டது இந்த கண்கள் தான். இந்த கண்களால் தான் விண்ணுலக ஆற்றலை நுகர்ந்தான் துருவன். அந்த உலகின் தன்னை ஒளியாக மாற்றினான், தனக்கு உருவாக்கினான். கணவனும் மனைவியும் ஒன்று சேர்த்து அந்த அறுவொழி பெற வேண்டும் என்று மனைவிக்கும், தான் பெற்ற சக்தி மனைவிக்கு பெற வேண்டும் என்று, மனைவி பெற்ற சக்தி தன்னை வளர வேண்டும் என்று, கணவன் பெற்ற சக்தி தனக்கு பெற வேண்டும் என்று அந்த உணர்வை நுகர்ந்து நங்கினை வென்றும் உணர்வை தனக்கு வெளி வைத்து உணவின் ஒளியின் சிகரமாக தனக்கு வளர்த்துக் கொண்டவன் அவன்தான். இந்திய நிலைகள் கொண்டு துருவ நட்சத்திரமாக நாம் காணுகின்றோம். இதை காலையில் 4 மணிக்கு தான் நாம் காண முடிகின்றோம். 4 மணிக்கு அந்த துருவ அறந்து சூரியன் ஒலிக்கவில்லை வெளிவருவதை இருந்து வெளிப்படுவதை அது கவர்ந்து பிரபஞ்சத்தில் பரப்பு கொண்டு இதன் மையம் மையமாக துருவத்தில் இருந்து இது கவர்கின்றது. ஆகவே துருவத்தில் நிலை கொண்டு துருவம் பூமி எழுக்கும் உணர்வு பூமியில் பெற்றவன் துருவத்தில் நிலை கொண்டான். தான் உணவுக்கு வரும் பூமிக்கு ஒரு உணவை உணவாக எடுத்து ஒளியாக மாற்றி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டுள்ளான். அதனை பின்பற்றுவோர் அனைவரும் அந்த துருவ நட்சத்திரத்தை ஈர்த்துவதற்கு 6வது அறிவின் தலை கொண்டு 7வது நிலையாக இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள். ஆக அகந்த அண்டத்தில் மரணமில்லா பெருவாழ்வு என்றும் இன்னும் 16 என்ற நிலையை வாழ்ந்து கொண்டுள்ளார். அதனை தெளிவாக்குவதற்குத்தான் கண்ணனிடம் கேட்டு கண்ணா அனைத்தும் உனக்கு தெரியுமே என்ற இந்த கண்கள் தான் பல கோடி தீமையிலிருந்து ஈடுபடும் உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து அதன் உணர்வின் வலிமை கொண்டு மனிதனாக்கி அனைத்தும் தெரிந்திடும் 6வது அறிவாக காத்திரேயா. அறிந்திடும் அறிவை தெளிவாக்கப்பட்டது முருகு மாற்றி அமைக்கும் திறன் பெற்றவர் என்ற நிலவும் தெளிவாக்கப்பட்டது. ஆகவே பிரம்மாவை சிறப்பிடித்தான். ஆகவே ஒவ்வொன்றும் இணைந்து அந்த உலகின் தன்னை வளர்த்து வருவத 6வது அறிவு கொண்ட மனிதன் விண்ணுள்ள ஆற்றலை தனக்கு சேர்த்து உருவாக்க தெரிந்து கொண்டவன் தான் கார்த்திகேயா. ஆகவே உலகின் தன்னை தனக்கு எடுத்து கண் ஒளியின் சுடராக அது உலகின் ஒளியாக உலகின் சரீரமாக மாற்றிக் கொண்டவன் அவசியம் துருவனாகி திரு நட்சத்திரமான. அதனை பின்பற்றியவர் அனைவரும் 6வது அறிவு கொண்டு 7வது நிலையை கொண்டவர் சப்த ரிஷி. உலகின் ஒளியின் கதலாக தனக்கு ரிஷித்துக் கொண்டு உலகின் ஒளியின் நிலையாக ஒளியின் தன்மை இருந்து இருளை வென்றும் இப்ப சூரியன் சுழலும் போது வரும் விஷக்கதைகளினுடைய நிலையில் மோதியத்தின் ஒளிக்கதிராக மாறுகின்றது. ஆக இருளச்சியும் நஞ்சி பிரிந்து விடுகின்றது. ஒளியின் சுழலாக உலகத்தை ஒளிகாட்டுகின்றது. இதுபோல மனிதன் தனக்கு உலகின் சக்தி விஷத்தை தனக்குள் வந்த நிலையில் மோதலில் நஞ்சியை நெறித்து வைத்து உலகின் ஒளிக்கதலாக இன்றும் இன்னும் 16 என்ற நிலையை வளர்ந்து கொண்டுள்ளார். அதை நாம் அனைவரும் பெற முடியும். அதை பெறச்சியதற்கு சொல்லியிருந்தான் இந்த காவிய தொகுப்பு சற்று சிந்தித்து பரவும். இப்ப எல்லோரும் சேர்த்து கண்ணனிடம் கேட்ட பின் கண்ணன் கேட்கின்றார், விஷ்ணுவாக இருக்கக்கூடிய நீ இந்த தீமை என்ற நிலையை வரம் கொடுக்கவில்லை என்றால் இந்த இந்திர லோகத்திற்கு அவன் இறங்கி புக மாட்டானே என்று கூறுகின்றான். நான் என்ன செய்வது? எனது தொழில் வரம் கொடுத்ததுதானே. ஆகவே வனம் கொடுத்த உணர்வு கொண்டு அது உருவாகி விடுகின்றது. தான் எதனையும் உருவாக வனம் கொடுத்ததோ அந்த உணர்வின் அணுவாக வரைகின்றது, பிரம்மமாகி விடுகின்றது. ஆக அங்கே எனக்கு பிறந்த அந்த பிரம்மனிடம் நாம் கேட்போம், அவனிடம் கேட்போம் என்று சொல்லுகின்றார். இந்த கண்ணனிடத்தை கண்ணன் அவனிடம் கேட்கும்போது நாம் பிரம்மனிடம் கேட்கும். பிரம்மனிடம் கேட்கப்படும் என்ன சொல்லியிருந்தார்? என் தந்தை சொல்லி நான் மீற முடியாது. கொடுத்த வரத்தின் பணி அந்த உணர்வின் செயலாக நான் இயங்கியதான் தீர வேண்டும். எதன் மனத்தின் தன்மையோ அதன் ஞானத்தின் செயலாக நான் இயங்க வேண்டும். அந்த ஞானத்தின் வழியிலேதான் நான் உருவாக்க வேண்டும். ஆக இதன் உணர்வின் தன்மை கொண்டு சிவனும் எதனையும் எனக்கு உடலில் உருவாக்கப் போகும் நான் வருவதே எனது தொழிற்பிறகான் நாம் அரவணைத்துதான் ஆக வேண்டும் என்று 3 பேரும் கையெழுத்து வருகின்றார். அப்ப கண்ணன் சொல்லுகின்றார், ஆக உங்களால் முடியவில்லை என்றால் என்னால் என்ன ஆக முடியும்? கண்ணா அனைத்தும் உனக்கு தெரியும், உன்னால் விலை கொடுக்க முடியும். தீமைகள் அகற்றும் சக்தி உனக்கு உண்டு, அதை நீ அறிந்தவன், எங்களுக்கு அந்த உபாயத்தை கொடுங்கள் என்று வினாள்கிறார்கள். அப்போது நான் சொல்லுகின்றான், அதோ வருகிறான் ரிஷியின் மகன் நாரதன், நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன் என்று தெளிவாக்கியிருந்தார்கள். மனிதனின் வாழ்க்கையில் துருவ நட்சத்திரமாக கணவனும் மனைவியும் உணரின் வழியாக சுசித்துக் கொண்டவன் ரிஷி. அந்த ரிஷியின் மகன் உணரின் வழியாக உருவான அந்த உணர்வு வெளிவருவதை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது. அந்த உணர்வின் தன்னை நான் நுகர்ந்தார். இப்ப நான் விடாப்படியாக எனக்கும் நோய் இருக்கின்றது, வேதனைப்படுகிறது என்றாலும் அந்த மகிழ்ச்சியின் அம்சத்தை நான் பெற வேண்டும் என்று உணர்வின் அணுவாக உருவாய்த்தால் பிரம்மமாகின்றது. அந்த உணர்வின் தன்னை எனக்கும் திறக்கப்படும் போது இந்த நஞ்சினை வெண்டிடும் சக்தி பெறுகின்றது. ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன், நாரதனோ கலகப்பிரிய. ஆக நமக்கு என்னை இப்படி பழிதீட்டானே அவனை நான் உருவனா என்று அகம் கொண்டு கொதித்தரும் உணர்வு இருப்பினும் இதை அடக்க வல்லமை பெற்றது துருவ மகிழ்ச்சி உணர்வு. ஆக துருவ நட்சத்திரத்தின் வருவே அந்த துருவ மகிழ்ச்சியின் அரசத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த உயிரிடம் வேண்டப்படும் உலகம் வலிமை செய்கின்றது. கண்ணின் நிலை கொண்டு நாம் நினைவினை அந்த மகிழ்ச்சியின் அரசத்தை பெற வேண்டும் என்று ஊழி என்ற ஊ வினை என்ற பதிவை நாம் எலும்புக்கு பதிவானது மீண்டும் இதனை நினை கொண்டு கண்ணின் நினைவுக் கொண்டு வர வேண்டும். ஆக கண்ணின் நிலை கொண்டு அந்த உயிருடன் ஒன்றுதல் வேண்டும். அந்த குருவ மகிழ்ச்சியின் அரசத்தை நான் பெற வேண்டும் என்று ஏனென்றால் அதன்படி காட்டியவன் வெளிநிலை பெறச் செய்தவன் இந்த கண்கள் தான். அதே கண்ணின் நிலை உணர்வுகளை நாம் கண்ணுடன் இணைத்து அந்த ஈசன் என்ற உயிருடன் இணைத்து அந்த குருவ மகிழ்ச்சியின் அரசத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அவனிடம் வேண்டும் போது அவனன்று சூரியன் கவர்ந்து கொண்ட உணர்வை இதன்வழி நுகர்ந்து நம் உடலுக்குள் பரப்பச் செய்யும். ஆகவே அதன் உணர்வில் தன்னை கொண்டப்பு உடலுக்குள் சென்ற நாரதனோ கலகப்பிரியும், ஐயோ அம்மா எனக்கு உடல் அளிக்கிறது என்று சொன்னாலும் அந்த அரு உணர்வை கொண்டு உருவுக்குள் சென்றப்பின் இது அடக்குகின்றது. ஆகவே அந்த உணர்வில் தன்னை அம்மா என்று சொல்வதை அகற்றுகின்றது. இன்னைக்கு இப்படி தீங்கி செய்தார் என்ற உணர்வை நினைவை மாற்ற செய்கின்றது. அருளி பெற வேண்டும் என்ற உணர்வை ஞானத்தை ஊற்றுகின்றது. அதை எனக்கு பிடிவாறு குணங்கள் தவறுகின்றது. அருளி எனக்கு கூடுகின்றது. நாரதனோ கலகப்பிரியும், கலகமோ நன்மையும் முடியும். ஆக கண்ணனிடம் சொல்லுகின்றான், கண்ணன் விஷ்ணுவிடம் சொல்லுகின்றார், சிவனிடம் சொல்லுகின்றார், நாராயணனிடம் சொல்லுகின்றார், அனைவரிடத்தில் வேண்டுகின்றார். ஆக ஒவ்வொன்றும் இந்த உணர்வின் தன்மை எதனுடன் கலந்து எதன் வழியில் இந்த உடலுக்கு வருகின்றதும் இந்த லோகத்திற்கு வந்து இங்கே வரும் தீமைகளை அகற்றும் உபாயங்களை காட்டுவதற்கு இந்த லோகத்திற்கு சென்று வந்து நாராயணனிடமும் விஷ்ணுவிடமும் வரம் கேட்டு விஷ்ணு அனைந்திருக்கும் இந்த லோகத்திற்கு வரப்படும்போது அதன் எதன் 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 நிலைகள் என்று காரியங்கள் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. நாம் கருத்தை விட்டுவிட்டு இந்த லோகமும் சொர்க்க லோகமும் எங்கு இருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டுள்ளோம். நாம் சொர்க்க வாசல் நமது உயிரே. ஆக சொர்க்க வாசத்தை உந்தி செல்லும் இந்த மனித உடலை என்ற நிலையில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ஆகவே இதனை பருகும் நேரத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ரிஷியின் மகன் நாரதன் நாராயணன் அன்மான புத்திரன் நாரதன். இப்ப கோவிப்பன் உணர்வை நாராயணன் எடுத்துக்கொண்டால் ஒரு உணர்வை நுகர்ந்தால் அவனை தாக்க வேண்டும் என்ற உணர்வை ஊட்டுகின்றது. ஒருத்தனை வேதனைக்குள் உணர்வை வெளிப்பட்டால் இது சூரியன் காந்த சக்தி நாராயணன் எடுத்துக்கொண்டார். அதே உணர்வை நுகரப்படும் போது இந்த விஷுவான இந்த இந்திர லோகத்துக்கு தொடரப்படும் போது அந்த அவன்படும் வேதனை எனக்கு அந்த வேதனை உருவாக்குகின்றது. இந்த நிலையில் தெளிவாகப்படுகின்றது. ஆனாலும் இது எல்லாம் வெந்தவன் அருள் மகிழ்ச்சி. ஆக துருவ மகிழ்ச்சி இது வெந்தவன் அருள் அவனுக்குள் என்று வெளிவதை சூரியன் எடுத்து வைத்துள்ளான். அதை வேண்டி நான் இந்த லோகத்திற்கு அதை பெற வேண்டும் என்று வேண்டி பெற்றால் எனக்கும் வரும் கீழே கலகப்பெரிய அது உணர்வை நீக்கிவிட்டு அருள் பெறும் தகுதி ஏற்படுகின்றான். நாம் நகரும் உணவுகள் அனைத்தும் நம் இரத்த நாணயங்களை கொடுகொள்கின்றதும் உடம்பு கருமுட்டைகளாக வளர்கின்றதும் அதான் சிவ அனைத்து நன்கீழே நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்குள்ளே அந்த கணக்கின் பிரகாரம்தான் அடுத்த சரீரம் என்று தெளிவாக்கப்பட்டது. சாஸ்திரங்களில் படித்திருக்கின்றமா, உணர்ந்திருக்கின்றமா, அந்த உணர்வை நுகர்ந்திருக்கின்றமா, அதை நமக்குள் பெருக்கின்றமா, அதன் ஞானத்தை விட்டு ஆக காசு கொடுத்து வரத்தை வாங்கி நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று அடுத்தவருக்கு காசு கொடுத்து சொர்க்கத்தை செல்வதுதான் நாம் இருக்கின்றோம். இது போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் எண்ணீரை உருவாக்கும் நமது உயிர் இன்று விஷத்தன்மை கொண்டு சூரியனை தருமாறிக்கொண்டு இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் விஷத்தன்மை பரவப்படும் போது விஷங்கள் நம் உடலிலே அணுக்களா பரவிவிட்டால் நாம் ஊர்வலை போன்ற நாம் உடல்கள் மாற்றிவிடும் நமது உயிர். பின் பல கோடி சரியை எடுத்து வருவதற்கு முன் நஞ்சு கொண்ட உணர்வில் தன்னு கொண்டு ஆக நஞ்சி நாம் திருவப்பொழுது கவிழ்ந்து கொண்டிருக்கும்போது பெருகி இந்த நிலைமையை மூழ்கிவிடும். ஆக எதை வைத்து வாழப்போகின்றோம், எதை சதமாக இருக்கின்றோம், ஆயிரம் வருடம் வாழ்வோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், அதன் நிலைகள் நமக்கு வாழ முடியுமா? இந்த உடலின் இச்சைக்கு தான் நாம் வாழ்கின்றவரை தவிர அருளின் இச்சையை பெற்று இன்று மரணமில்லா பெருவாழ்கின்ற நிலையை நாம் நோரும் என்றால் நம் உயிர் அது பிரம்மமாக இருந்து உருவாக்க வேண்டும். அருளின் நம்ம இரத்த நாணங்களை பெருக்க வேண்டும். ஆகவே இதை பெருக்கினால் நாம் இதன் வழிப்படி அடுத்த சரீரத்தை பெறுவோம். இது பிறகில்லா நிலையில் இந்த சரீரத்தோடு ஒளியின் சரீரமாக தெரியும். இதை பெற வேண்டும் என்றால் அந்த ஞானிகை காட்டிய அருளியில் நாம் உடலுக்கு பிறகு சென்ற நமது மூதாதையிலான உயிரான்மாக்களை நாம் முன் செலுத்துதல் வேண்டும். சப்தரிசி மண்டலத்தினை இணைத்தல் வேண்டும். அந்த உடலுடன் உணவை அங்கே கரைத்தல் வேண்டும். நம்மை காற்றுடைய அறிவு உலகம் உயிர்கள் ஒன்றி அதை நிலகொண்டு வாழச் செய்ய வேண்டும். அவர்கள் முன் சென்றார். அதன் உலகம் தலைகொண்டு நாம் எண்ணும் போது அந்த உலகை பெறப்பட்டு நமக்கு வரும் இரவை அகற்றி வைத்து நெய்மொழி பெறும் உலகை நமக்கு வளர்த்துக் கொள்ள முடியும். உங்களை நீங்கள் நம்பும் எண்ணியை உருவாக்கும் உயிர் அதன் வழியை பெருக்குவான் அவர். எதை நாம் அனுப்பும் எண்ணங்கள் வேண்டும், எதனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த மனித வாழ்க்கை எத்தனை காலம்? திடீரென்று நாம் செல்லும் போது நல்ல சந்தோஷமா இருக்கிறோம், புகும்போது ஒரு பாம்பை வைத்தா அந்த கட்டடமே எரிஞ்சு போச்சு, போனா செத்து போனா. கூடி செல்வத்தை வைத்திருந்தார், ஆக லட்சமாக பல லட்சம் கொண்ட கார்களை வைத்தான், செலவுண்டதும் தாக்கியதும் அழிந்து விட்டான். சென்று செல்வது எது சற்று சிந்தித்து பார். நம்முடன் உடன் வருவது அருளின் சுடரை வளர்த்துக் கொண்டால் உடலடித்து சென்ற பின் அங்கே அழைத்து செல்லுகின்றது. ஆக முன் நாம் மறந்திருந்தாலும் முன்பு அருளின் சுடரை உள்ளுக்கு உபதேசித்து இந்த வலுவை கூட்டி நினைவினை நின்று சேர்த்து உலகில் நகர்ந்து அதன் வலுகளை கொண்டு ஒவ்வொரு மூதாவுடைய உயிரான்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உணரை கரைத்து விட்டால் உங்களை காப்பதை அறிவில் ஒளி நிற்கும். அந்த உணர்வின் தலைகொண்டு இயங்கும் போது அந்த உணர்வு உங்களுக்குள் ஊடுருவி வரும். அந்த மகிழ்ச்சி உணர்வில் நீங்கள் பெற தகுதி கொடுங்கள். இந்த உணர்வு உங்களுக்குள் வரும் அசுத்தத்தை அகற்றும் உணர்வுகள் அனுப்ப உங்களுக்கு பெருக முடியும். அது தலைகொண்டு குரு பெருக இந்த உணரை விட்டு சென்றத்தில் நம் உயிர் அதன்படி எதுவும் அங்கே அழைத்து நான் இவரை செத்து சம்பாதித்தாலே ஆக்சன் ஆகி அது செதர்ந்து போகும்போது இன்னும் இவரை செத்து சிந்தனை அந்த பையன் எப்படி காப்பாற்றுவான், என்ன செய்வான் எண்ணத்தில் அந்த உயிர் ஆன்மா போனால் நேர பையன் உடலுக்குள்ளோ அவன் பெயர்பட்ட உணர்வுகள் காக்கும், அவன் சம்பாதித்த செல்வத்தை காக்க பித்தனை போன்ற அறிவான். ஆக இவன் சொந்த சொத்துகள் அனைத்தும் நன்றி உருவாக்குவான் அவனை காக்க முடியும். ஆக சுகங்கள் அழிவும் சொத்துகள் அழிவும் அவன் உடலும் அழிவும் சிந்தனையும் அழிகின்றது. ஆக இதை போன்ற உணர்வுக்கு தான் பயன்படுமே தவிர மனிதன் வாழ்க்கை நாம் பெற வேண்டியது சூரியன் 27 நட்சத்திரங்களின் கதிரியக்கங்களை தனக்கும் அதை கவர்ந்து வைத்தால் அதனுடைய விஷத்தன்மையை முடித்து ஒளி கதிர்களாக மாற்றுகின்றது. தனக்குள் ஒரு விஷத்தன்மையான மோதி விஷத்தை பிரித்துள்ளது. இதை போன்றுதான் மனிதனின் நிலைகள் 6வது அறிவின் தலை கொண்டு தீமையின் விஷத்தை தனக்கு உறுப்புகாரும் தன் மோதலை ஒளிக்கதிர்களாக மாற்றி உணர்வு உயிருடன் ஒன்றி ஒளியும் சரீரமாக நிலைகொண்டுள்ளான் திருவ மகிழ்ச்சி. அதன்படியும் நாம் பின்பற்றுவோம் என்றால் இந்த மனிதனின் உடலின் வாழ்க்கையில் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாகவே பெண்ணும் ஒருத்தனை வழிகாட்டுவது கணவன் மனைவி இந்த உணர்வு. ஆக ஆண் பெண் என்ற சரிகள் இல்லை என்றால் வித்துகள் உருவாகும். கணவன் மனைவியும் அருளி பெற வேண்டும் என்று கணவனுக்கு சக்தி பெற வேண்டும் என்றும் கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் அருளி பெற வேண்டும் என்று எவர் இதனை உணர்வை வளர்த்துக் கொள்கின்றனோ அவரை இந்த நிலையாக இல்லை என்றால் கடும் தவம் என்று மகிழ்ச்சி அசக்தி பெறுவது என்றும் முடிதான் ஆக முடியும். இந்த உணர்வு வெளிப்படுத்தும் தேய்வுரைதான் ஆகும். அது அவருடைய வளர்ச்சி இருக்காது. ஆக இது போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் வீடுகள் வேண்டும் என்பதற்கு இன்றைய நாள் குரு காட்டினார். இன்றை பார்க்கலாம் ஆவணி அவுத்தம் என்று சொல்வார். ஆக இதற்காக தான் எடுத்துக்கொண்ட உணர்வை சக்தி ஒன்றும் அதன் உணர்வின் நினைவாக நான் பூநிலை அறிகின்றேன் என்று ஒரு சத்தியத்தை கடைபிடித்து அதன் வழியில் என் வழி நடக்கும் என்பதுதான் பூநிலை அணிவு. ஆக ஒவ்வொரு இனங்களிலும் இந்த பூநூல் அணியும் ஆவின அபித்தத்திற்கு இந்த உணர்வின் தன்மை போட்டும் இதன் வழிகளைத்தான் தன் எண்ணங்களை செலுத்துகின்றார். இந்த அவித்த காலங்களில் தான் எழுத்த கொலவழிகள் தன் குழந்தையும் வர வேண்டும் என்றும் ஆக பூநிலை அறிவார்கள். ஆக அன்னதந்தை சொன்னபடி அவர்கள் வழிவந்த நிலைப்படி இதை செய்வார்கள். ஆக சாங்கிய சாஸ்திரங்களாக ஆக நாம் மனதும் தெய்வங்களுக்கும் அபிஷேகம் மாராதனையும் செய்து அவன் அருளை பெற வேண்டும் என்றுதான் நின்றுகின்றனரே தவிர அருள்மொழி எனக்கும் உயிரின் உணர்வின் தன்மை ஆகத்தீமே என்ற அருள்மொழி எனக்கும் இந்திர லோகமாக மாற்றுவேன். அருள்மொழி நிலையில் சொர்க்க பூமியாக மாற்றுவேன். சொர்க்க லோகத்திற்கு செல்லும் பாதையாக உயிர் இருக்கும் நிறைந்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு இனிமே துணை கொண்டு நாம் இந்த உயிரில் இருக்கும் இடமே சொர்க்க வாசம். இந்த உடலின் தன்மையை சொர்க்கத்தை உருவாக்கும் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு சொர்க்கத்தை அடையும் உலகை இந்த சொர்க்க பூமியாக மாற்ற வேண்டும். இது உலகின் தன்மை விளைந்த பின் உயிருடன் ஒன்றி மொழியும் சரீரமாக நிலைக்கொள்ளுதல் வேண்டும். இவரால் ஞானிகள் காட்டி அருள் அதனை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ரிஷியின் மகன் நாரதன் நாயனின் அபிமான புத்திரன் ஆகேசா திரு நட்சத்திரத்தில் வரும் உலகு நமக்கு உருவாக்கி நம் ரத்த நாணயங்களை பெருக்கிதல் வேண்டும். அதனை நாம் பெருக்கினால்தான் அந்த உலகின் துணைகள் நமக்கு வளர்ச்சி வரும். ஆக அது வளர வேண்டும் என்றால் இதற்குத்தான் ஞானிகள் காட்டி அறிவிலும் நாம் எந்த உடலிலிருந்து உருவானோமோ அந்த உடலை விட்டு விரும்பி சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் உபதேசித்த உணர்வு வலியும் துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் சந்தோஷ மண்டல உணர்வை ஏங்கி பெறும் உணர்ச்சியை நான் உங்களுக்கு தூண்டுகின்றேன். ஊழ்வினை என்ற வித்தாக உங்களுக்கு பதிவு செய்யுங்கள். இதை நினைகொண்டு நாம் ஒரு கனமான பொருளை தூக்கினால் அறிந்து விடுகின்ற பல நூலை இணைக்கப்படும் போது அந்த உணர்வு வலுகொண்டு கனமான பொருளை தூக்க முடிகின்ற நாம் சிறுபூலி பெருவெள்ளம் போன்று அதனை உலகம் வலுபோன்று அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நம் எண்ணங்கள் உருவரச் செய்து இந்த வலுவின் துணை கொண்டு நம்முடைய மூதாளுடைய உயிரான்மாக்களை எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைக்க செய்து ஆக அவர்கள் உணர்வை கரைத்தவர்கள் மனித உணர்வு பெறும் நிலை. ஆகவே அங்கே அழைத்துச் செல்லும் ஒரு உணர்வு தாக்கப்பட்டு சூரியன் எவ்வாறு தனது விஷத்தன்மை இங்கு எரிந்து தாக்கி குடிக்கரைகளாக மாற்றியிருந்தோம் இதே போலதான் இந்த ஆன்மாக்களை அங்கே செலுத்தினால் அருள் பெற்ற அருஞ்ஞானிகள் இதனை தாக்கப்பட்டு உடல்கள் உணர்வு அங்கே கரைக்கப்படுகின்றன. உணரும் ஒளிகள் உயிருடன் ஒன்று மிஞ்சப்படுகின்றன. அந்த ஞானியின் உணர்வை எடுத்து வளர்கின்றது அந்த உணர்வின் தன்மை அலைகள் பாய்கின்றது அவருடைய உணர்வுகளை நம்ம வளர்க்கும். ஆக அவருடைய உணர்வை தலை கொண்டு அங்கே வெண் செலுத்தினால் நம்முடைய நினைவு ஆற்றல் துரித நிலைகள் கொண்டு சப்தரிஷி மண்டலமும் துருவ நட்சத்திரத்தில் அடைகின்றது. நாம் பெயரப்படுவோம் யாரை நாம் கேட்டறிந்தாலும் அவருக்கு நாம் உபகாரம் செய்தாலும் இன்று அந்த துருவ மகிழ்ச்சி நான் சக்தி நான் தர வேண்டும் என் உடம்பு முழுவதும் பழக வேண்டும் என் ஜீவாத்மா தர வேண்டும் என்று அந்த பெயர்படும் உணர்வை எனக்கு வளராத முதலில் தடுத்து பழக வேண்டும். அதன் பின் திரும்ப மகிழ்ச்சியின் அர்த்தத்த உடலில் பகர வேண்டும் அது ஓடு நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைவினை உருக்கப்பட்டு அந்த உணர்வின் நினைவாற்றி அவர்கள் திரும்ப மகிழ்ச்சியின் அருணர்வு பெற வேண்டும் என்று ஏங்கி பெற செய்ய வேண்டும். அப்போது துயர் வரும்போது அதை ஏங்கினால் அந்த துயரை அழைத்து அவர்கள் நோரும் உணர்வுகள் அவர் உடலுக்குள் புகுந்து தீமையில் அகற்றும் நினைவாற்றல் அங்கே அழைத்துச் செல்லும். நான் கோட்டை கொடுத்து விவகாரம் செய்து பண்புகத்தால் மகாசே நகை செய்தான் அங்கு நான் என்ன கைமாறி செய்யப்பேன் எந்த உணர்வு தருகொண்டா அந்த ஆன்மா உதவிகளின் உடலுக்குள் அந்த நோயைத்தான் உருவாகும். ஆகவே இந்த உணவின் தன்மை இங்கே வளர்ந்த பின் நாம் நம் உடலுக்குள் இந்த தீமை வைத்து இந்த உடலை வீழ்த்தும் நமக்கு பரிந்துரை யார் கேட்டாலும் அவர் உடலுக்குள் அவரைத்தான் அழிப்போம். இதெல்லாம் நஞ்சு எதிரே கிடந்தாலும் அதை வீழ்த்தும்.
இதை போன்ற நிலைகள் என்று மனிதன் மீள வேண்டும்.
ஏனென்றால் விஞ்ஞான உலகில் இந்த பிரபஞ்சமே மாறிடும் நிலை வருகின்றது. நமது பூமியோ நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் விஷத்தை தடுத்து நிறுத்தி நாம் அழுகோபடி நம் பூமியில் தாவரங்களை வளர்ச்சி விஞ்ஞானிகளுக்கு நல்ல நிலைகள் இந்த நிலையில் இருக்கப்படும் போது விஞ்ஞான அறிவின் தலைவர்கள் பரிசோதிக்கும் நிலைகள் வான்வெளியில் பூவப்பட்ட கதிரியக்க பொறிகள் சூரியனால் கவரப்பட்டு அதன் சுழற்சி வட்டத்திற்கு எழுக்கப்படும் போது ஆக விஷத்தின் தன்மை வளர்ச்சி அடைகின்றது. ஆகவே அது பரவப்பட்டு நம் பூமி கவரப்படும் போது பாதுகாப்பாக இந்த விஷத்தின் தன்மை அந்த கதிரியக்கப் பொறிகள் அழித்து விடுகின்றது. ஆனால் விஷத்தன்மையில் நம் பூமியில் குவிக்கப்படுகின்றது. பனிப்பாறைகளோ கரையப்படுகின்றது. கரைந்த உணர்வு விஷத்தன்மையாக பரவுகின்றது. காற்று மண்டலத்தில் கலக்கப்படுகின்றது. ஆக உயிரினருக்கு நுகரப்படுகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகள் உருவாகின்றது. இதைபோன்று கடலடியை ஆக மேல் நடப்பரிப்பில் உருவாக்கினால் தீமை என்று நிலை இருந்தாலும் கடல் இயக்கங்களை கடல் அலைகளில் தூவப்பட்டு இந்த விஷத்தன்மைகள் அங்கே பரவப்படுகிறது. மீன் இனங்களில் உருவாகின்றது அது மடிகின்றது. மீண்டும் விஷத்தன்மை கொண்ட மீன்களாக வளைகின்றது. அது உணவாக உட்கொள்ளும் மனிதனுக்கும் அந்த கதிர் இயக்கப்படுகள் பார்க்கப்படுகின்றது. ஆகவே கடல் நிலைகளை இன்று புயலென்ற நிலைகள் வரப்படும் போது இதனை தூவி வெளியிலே செல்லுகின்றது. அந்த உணர்வின் தன்மை மேகங்களாக மாறுகின்றது. மழை துளிகளாக உழுகின்றது. கடல் அலைகளை அந்த சந்திரன் என்ற நிலையிலும் அணு கதிரீக்கங்களை வைத்து வருடக்கணக்கு சிறிதளவே எரிபொருளை கொண்டு ஆக நீர்மூழ்கி என்ற நிலைகள் சென்றாலும் இதன் உமிழ்த்திய விஷத்தன்மைகள் அனைத்தும் நீர் நிலைகளிலே படுகின்றன. ஆகவே இந்த புயலின் தன்மை சிக்கப்படுவதும் இது அலைகளாக மாற்றி சென்ற பின் மழை வா மேகங்களில் கூடப்பட்டு ஆக மற்றவை மோதும்போது மழைகள் வரும்போதும் அதற்குள் இந்த அமில சக்திகளும் கலந்து வருகின்றன. இதைப் போன்று மனித விஞ்ஞான அறிவார் விஷத்தின் தன்மை வேக வைத்து ஆவியாக மாற்றும் போது இதே சூரியன் காந்த சக்தி கலந்து அதன் உணர்கள் மேகங்களாக கலக்கப்படும் போது மழை நீருடன் அமிலம் கலந்த மழை துளிகள் விழுகின்றன. ஆகவே இதைப் போல விஷத்தன்மைகள் நாட்டிலே பரவி இருக்கப்படும் போது அமிலத்தை விஷத்தின் தன்மை மழிக்க நிலத்திற்குள் மறைமுகமாக மாற்றினாலும் ஆவின் தன்மை மறையவில்லை. ஆக மனிதனால் இயற்கை செய்யப்பட்ட விஷத்தின் தன்மை கொண்டு மற்றொன்றை புதிக்க உதவினாலும் இந்த உணர்வின் விஷத்தன்மைகள் பரவி கொண்டு இருக்கின்றது காற்று மண்டலத்தில். ஆக இதை நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள்ளும் வருகின்றது. நாம் சுவாசித்த உலக அணுக்களும் இது கலந்து விடுகின்றது விஷத்தன்மையும் சிந்திக்கும் திறனையும் இழக்க செய்கின்றது. விஷத்தின் தன்மை பெறுகின்றது, விஷ அணுக்கள் பெறுகின்றது. அது யாரையும் இறக்கமற்று தாக்க சொல்லுகின்றது. தன்னை காத்திடும் விஷத்தன்மைகள் தன் இனத்தையே பெருக்குகின்றது. இதை மடிகொண்டு உலகம் இருந்த உலகிற்கு செல்லப்படும் போது இதிலிருந்து நாம் எப்படி நம்மை மீட்டுவது? இந்த உணர்விற்கு அகந்தால் அந்த சப்தரிக மண்டலம் அடைய வேண்டும். ஆக அந்த உணர்வின் தன்னை வலுப்பெற்றால் இந்த உணர்விட்டு அகந்த இந்த உயிர் அங்கே அழைத்து செல்லும். உணர்வின் உணர்வை அங்கே கரைக்க செய்யும். ஆக அங்கே கரைத்த பின் கணவனும் மனைவி ஒன்றி வாழ்ந்திருந்தால் ஆக ஒளியின் கதிராக ஒளியும் சரீரமாக வளர்க்க செய்யும். ஆகவே அருள் ஞானிகள் காட்டிய அருள்வழியில் நாம் இப்போது பூர்ண நிலாவாக இருக்கும் நாம் மனிதனானத்தில் நிலா போன்று அனைத்தும் அறிவியும் தெரிந்து கொள்கின்றோம். ஆறாவது அறிவை காட்டுவே என்ற தெளிவாக்கியுள்ளார். இதன் வழியையும் நாம் அருள் ஞானத்தை பெறுவோம். இந்த வாழ்க்கை வரையில் இருளை போக்கும் இருளை போக்க வேண்டாம் போக்க வேண்டும் என்றார் அருள் ஞானம் பெற வேண்டும் என்றார் நம் உடலான நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து வளர்விட்டு பெருமி சென்ற நமது குலதெய்வங்களான உயிரான்மாக்களை சூட்சம சரீரம் அடைந்தது அருள்வழியின் சுடரை உங்களுக்குள் உருவாக்கப்பட்டு இந்த உணர்வின் வலுவினை கொண்டு அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தில் இணைக்க செய்தால் உலகம் உணர்வு கருகின்றது. நம்மை காட்டிட்டு அறியும் தன்மை நிலைகின்றது. அந்த உணர்வின் சுழலாக வளர்கின்றது. நாம் எண்ணும் போது அருள்வழி நமக்குள் கிடைக்கின்றது. நம்ம அறியாத உயிரை போக்கும் ஆற்றல் நாம் பெறுகின்றோம். அவர்கள் நாம் அவர்கள் மனிதனானார்கள் நம்மை மனிதனாக்கினார். ஆக அருள் பெற்றார்கள் அருள் பெற வேண்டும் என்று ஏங்கி பெறுகின்றோம். அந்த ஆன்மாக்கள் அருள் பெற வேண்டும் என்று சூட்சமத்தை அதை அனுப்பினால் அந்த உணர்வு இருள் நீங்குகின்றது ஒளி பெறுகின்றது ஒளியும் சரீரமாக நிலைக்கின்றது. அகந்த அண்டத்தில் மனித ஆனத்தில் தான் ஒளியும் சரீரமாக முடியும். ஆகவே நாம் அதை செய்வோம். அந்த நன்னாள் தான் இந்த நன்னாளாக நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம். ஆகவே குரு காட்சி அருளி உங்கள் உபதேசத்தின் வாயிலாக அருசக்தியை ஊட்டி அரும் அணுக்களை உங்களுக்கு பெருத்து செய்து இந்த நினைமாற்றலை பெருக்கி நாம் இப்போது தியானிப்போம். நம் மூதாவது ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தில் இணைய செய்வோம். உடல் பெறும் உணர்வை கரைய செய்வோம். நம் உடலுக்கு நம் உணர்வை வளர்த்துக் கொள்வோம். உடலைக்கு அகந்தால் அந்த மெய்வுடன் ஒன்றி வாழ்வோம். உடல் பெறும் உணர்வை நாம் வலுப்பெற்றால் அங்கே சென்று அதை கரைக்கவும் முடியும். அருளின் தன்மையாக மீண்டும் சொக்கம் நிலையை நாம் அடைய முடியும் என்று பிரார்த்திப்போம். இப்போது நாம் தியானிப்போம்.